சமயத் மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே
வேத ஆராய்ச்சி நண்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் யோசுவாவை நோக்கி கூறினார். இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே வாக்கியர் விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே வாக்கியர் விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, துன்ப காலம் மாறுதல் உன்னால் வரும் நேசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமும் கனி, பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாமும் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீ. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே.
டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். பல மாதங்களாய் பல வருடங்களாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். நீங்கள் எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த பணிக்காக நீங்கள் செயல்பட்டு வருகிற ஒவ்வொரு செயலுக்கான பதிலையும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு திரும்ப செலுத்துவார். குறைந்தது வாரத்திற்கு ஒருவருக்காவது இந்த வானொலி நிகழ்ச்சிகளை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். நிகழ்ச்சி நேரல் வேண்டுமென்றால் எங்களுக்கு எழுதுங்கள். மேலும் நிகழ்ச்சியை விளம்பரப்படுத்தும் பிளெக்ஸ் பேனர்களும் உண்டு. உங்கள் பகுதியிலே பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்றால் தயவு கூர்ந்து தெரியப்படுத்துங்கள். இன்று 2 சாமுவேலின் புத்தகம் இறுதி நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே 2 சாமுவேல் 23 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். தாவீது தன்னுடைய மரண நேரத்திற்கு முன்னதாக வாழ்க்கையின் இறுதியிலே கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடிய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தோம். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5 பாருங்கள். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ? இங்கே அவர் சொல்வது என்ன? என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம் இதற்கு தகுதியுள்ளதல்ல. நான் யார் என்பதனாலே கிடைக்கப்பட்ட நன்மைகள் அல்ல இது. தாவீதுக்கு தகுதிக்குத்தக்க எதையாவது தேவன் கொடுக்க வேண்டுமென்றால் அவர் தாவீதோடு உடன்படிக்கை செய்திருக்கவே மாட்டார். அது மட்டுமல்ல, என்னையோ உங்களையோ ஆண்டவர் ரட்சித்திருக்க முடியாது. ரட்சிப்பு என்பது நம்முடைய தகுதியை பார்த்து தேவன் கொடுப்பதல்ல. என்றாலும் தாவீதோடு ஒரு நித்தியமான உடன்படிக்கையை கர்த்தர் செய்தார். நம்மோடு கூடவும் அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்பொழுது இதைத்தான் நாம் பற்றிக் கொண்டிருக்கிறோம். தேவனே இந்த உடன்படிக்கையை செய்தார். இதை தேவன் செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை. நாம் யாராய் இருக்கிறோம் என்பதனாலேயும் அவர் அதை நமக்கு செய்யவில்லை. நாம் அவருக்கு ஆலோசனை சொல்ல அவர் காத்திருக்கவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த தீர்மானத்தை அவர் செய்துவிட்டார். இப்பொழுது அவர் சொல்வதெல்லாம், இதுதான் என்னுடைய உடன்படிக்கை, ஒன்று நீ இதை எடுத்துக்கொள் அல்லது விட்டுவிடு என்கிறார். நான் அதை எடுத்துக்கொண்டேன். அதிலேயே என்னுடைய முழு வாழ்க்கைக்கும் நான் சார்ந்திருக்கிறேன். மிக தெளிவாக அவர் சொல்லும் பொழுது, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை இது என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை பூரணமாக நம்பலாம். இதுவே என்னுடைய ரட்சிப்பு. தேவன் என்னோடு செய்த உடன்படிக்கைதான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு. அதையே நான் வாஞ்சிக்கிறேன், அதையே நான் பெற்றுக்கொண்டேன். இதுவே ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்தின் வாஞ்சையாயும் இருக்க வேண்டும். தொடர்ந்து வரும் வசனங்களிலே தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 23:8 பாருங்கள். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன, தக்கேமோனியின் குமாரனாகிய யோசேப்பா செபேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதீனோ ஏஸ்னி ஊரானவன். ஞாபகம் இருக்கிறதா? தாவீது சவுலின் இடத்திலிருந்து உயிர் தப்பி செல்லும் பொழுது இவர்கள் எல்லாரும் தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். தாவீது ஒரு மிருகத்தைப் போல வேட்டையாடப்பட்டார். பூமியின் குகைகளிலே ஒளிந்து கொள்ள நேர்ந்தது. இப்படிப்பட்ட காலத்திலேதான் சோர்ந்து போனவர்கள், நம்பிக்கை இழந்தவர்கள், முறுமுறுத்துக் கொண்டிருந்த அநேகர் அவரோடு இணைந்து கொண்டார்கள். அவர்கள் சவுலினாலே பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது தாவீதினிடத்திலே வந்துவிட்டார்கள். மற்றவர்களும் கடனிலே இருந்தவர்கள், திருப்தியற்றவர்கள், சவுலை குறித்து கசப்போடு இருந்த எல்லாரும் தாவீதினிடத்திலே வந்துவிட்டார்கள். அருமையானவர்களே, இதே போலத்தான் வாழ்க்கையிலே பற்பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். கடிதங்களை பார்க்கும்பொழுது அநேக இளைஞர்கள், கடந்த காலங்களிலே பிரச்சனைகளிலே இருந்தவர்கள், இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவண்டை வந்தபொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பாவ கடனோடு இருந்தவர்கள் கர்த்தரண்டை வந்தபொழுது அது எல்லாவற்றையும் அவர் நீக்கிவிட்டார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை குறித்த ஒரு திருப்தியற்ற நிலைமையிலே இருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கிறீர்களா? எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு எதுவுமே தேவையில்லை என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு என்னிடத்திலே செய்தி இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் பல காரியங்களை குறித்து நான் திருப்தியற்றவனாயிருக்கிறேன். இருதயத்தின் ஆழத்திலே எனக்கு சமாதானம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவனோடு நல்ல உறவை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கான செய்தி உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பாவங்களையும் அவர் பரிபூரணமாய் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண திருப்தியை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். தாவீதை தேடி வந்த ஒவ்வொருவரும் பல காரியங்களிலே சிறந்து விளங்கினவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் குறிப்பிடத்தக்க காரியங்களை செய்தார்கள். அவற்றிலே சில காரியங்களை மட்டும் நாம் வாசித்து பார்ப்போம். 2 சாமுவேல் 23:11-12 வாசிக்கிறேன். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு வயிறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அருமையானோர்களே, ஒரு சிறு பயிற்று தோட்டத்தை மட்டும் காப்பது பெரிய காரியமல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவு வேண்டும். பெலிஸ்தர்களுடைய வழக்கம் என்னவென்றால், இஸ்ரவேலருடைய நிலங்கள் எல்லாம் விளைந்து அறுவடைக்கு ஆயத்தமாக மட்டும் காத்திருப்பார்கள். அதன்பின் அது ஆயத்தமாக இருக்கும்பொழுது களவு செய்வதற்காக படையெடுத்து வருவார்கள். இந்த ஆண்டும் வழக்கம் போல இஸ்ரவேலர் எல்லாரும் ஓடினார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் ஓடவில்லை. அவனுடைய பெயர் சம்மா என்பதாகும். அவன் சிறுபயிறு நிறைந்த ஒரு வயலின் மத்தியிலே நின்று அதை காப்பாற்றினான். அது மட்டுமல்ல, பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் பெரிய ரட்சிப்பை கர்த்தர் நடப்பித்தார் என்று பார்த்தோம். 2 சாமுவேல் 23:13-15 பாருங்கள். 30 தலைவருக்குள்ளே இந்த மூன்று பேரும் அறுப்பு நாளிலே அதுல்லாம் கேபிலே தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரிப்பாயும் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். தாவீது பெத்லகேமிலே வளர்ந்து வந்தவர். அங்கே இருந்த கிணற்றில் உள்ள அருமையான தண்ணீரை அறிந்திருந்தார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சிலருக்கு அவர் எப்படி உணர்ந்திருப்பார் என்ற உணர்வு வரலாம். ஏனென்றால் சிறு வயதிலே குறிப்பிட்ட தோட்டத்தின் மத்தியிலே வளர்ந்து வந்தவர்கள் உண்டு. அங்கே இருந்த கிணற்றிலே தண்ணீர் குடித்திருப்பார்கள். அதை விட்டு வேறு இடத்திற்கு கடந்து சென்ற பிறகு பல ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த பக்கத்திலே செல்லும்பொழுது தங்கள் பூர்வீக கிணற்றிலே போய் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்தால் நன்றாயிருக்குமே என்று யோசிப்பார்கள். அங்கே தாவீதும் பெத்லகேம் ஊரிலிருந்த அந்த கிணற்று தண்ணீரை வாஞ்சித்தார். எந்த ஒரு வீரனையும் பார்த்து நீ போய் தண்ணீர் கொண்டு வா என்று கட்டளை கொடுக்கவில்லை. ஆனால் மூன்று வலிமையான வீரர்கள் பெலிஸ்தர்களின் கூட்டத்தை தாண்டி சென்று அவருக்கு தண்ணீர் கொண்டு வந்தார்கள். அவ்வாறே அவர்கள் பராக்கிரமசாலிகளின் பட்டியலிலே இடம்பெற்றார்கள். மத்தேயு 28:19-20 நாம் பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். கடந்த காலங்களிலே பலவிதமான இடையூறுகளையும் தாண்டி சுவிசேஷம் தேவையாயிருந்தவர்களுக்கு ஊழியர்கள் பலர் அதை எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். ஆதிகால ஊழியர்களை எண்ணி பாருங்கள். நாடு விட்டு நாடு வந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்னார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தை சிந்தித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே நாம் விவரமாக அதை படித்தோம். மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இன்னமும் பல நாடுகளுக்கு தன்னுடைய குடும்பத்தை, செல்வத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துச் சென்ற மனிதர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்காக பராக்கிரமசாலிகள்தான். சரி, மற்றும் ஒரு பராக்கிரமசாலி குறித்து பார்ப்போம். 2 சாமுவேல் 23:20-22 வரை வாசிக்கிறேன். பராக்கிரமசாலியாகிய யோயாவின் குமாரனும் கப்சயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொண்டதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கிப்போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொண்டு போட்டான். அவன் பயங்கர ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொண்டு போட்டான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொண்டு போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். இது ஒரு அருமையான சம்பவமாயிருக்கிறது இல்லையா? இந்த மனிதன் சிங்கங்களை கொண்டு போட்டான். அது எளிதான காரியமல்ல. உறைந்த மழையின் காலத்திலே இந்த காரியத்தை செய்தான். தரையிலே பனி இருக்கிறது, ஆனால் அவன் தைரியமாக சவாலாக அதை செய்து முடித்தான். இன்றைக்கு சற்று மழை பெய்து விட்டாலோ அல்லது யாராவது வீட்டிற்கு வந்து விட்டாலோ ஆலயத்திற்கு கூட மக்கள் பலர் செல்கிறதில்லை. இந்த பெனாயா தனித்து நின்று காரியங்களை நடப்பித்தான். எதுவும் அவனை தடை செய்ய முடியவில்லை. இவனும் ஒரு பராக்கிரமசாலி. 2 சாமுவேல் 23:39 பாருங்கள். ஏத்தியனாய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். கவனித்தீர்களா? ஏத்தியனாய உரியா இவன்தான் யுத்த களத்திலே முன் வரிசைக்கு அனுப்பப்பட்டு கொலை செய்யப்பட்டவன். இந்த இரத்தத்தின் கரை தாவீதின் வீட்டிலே பலகாலம் தங்கியிருந்தது என்பதையும் நாம் சிந்தித்தோம். 2 சாமுவேல் 24 கடந்து வருவோம். இப்பொழுது மீண்டுமாக இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார்த்ததினாலே மற்றொரு பாவத்தை தாவீது செய்கிறார். எண்ணிக்கைகளை பார்த்து திருப்தி அடைவதை விட கர்த்தர் மேலே பூரண நம்பிக்கை உடையவராய் அவர் இருந்திருக்க வேண்டும். மீண்டுமாக கர்த்தர் தாவீதை தண்டிக்கிறார். அந்த தண்டனையை தாவீதே தெரிந்தெடுக்க அனுமதி கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையின் கீழே பூரணமாக தன்னை தாவீது ஒப்புக் கொடுத்தார். அருமையானுள்ளே, இப்படி ஜனங்களை லெக்கம் பார்த்ததை பலர் ஒரு பாவம் அல்ல என்று சொல்வார்கள். ஆனால் இதை ஒரு பாவம் என்றே தெளிவாக சொல்லலாம். ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே மக்களை தாவீது கணக்கெடுத்த பொழுது மற்ற பாவங்களுக்கு இணையாகவே அவர் ஒரு பாவம் செய்ததாக தேவன் கூறுகிறார். இவ்வாறு கணக்கெடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தது தாவீதுக்கு கர்த்தர் மேலிருந்த விசுவாச குறைவையே வெளிப்படுத்துகிறது. 2 சாமுவேல் 24:2 பாருங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்கிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் லெக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றி தெரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். ஆரம்ப காலத்திலே கர்த்தர் ஜனங்களை கணக்கெடுக்கும்படியாக சொன்னார். அது எதற்காகவென்றால் தாவீதை உற்சாகப்படுத்தும்படியாகவும் அவனை பலப்படுத்தும்படியாகவும் கூறினார். தாவீதிற்கு பின்னாலே ஒரு பெரிய சேனை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அவ்வாறு கூறினார். அருமையான சகோதரனை சகோதரியே, விசுவாசம் என்பது இருட்டிலே குதிப்பதல்ல. அது ஒரு சூதாட்டமும் அல்ல. நடக்கும் என்று நினைக்கிறேன் என்பதும் அல்ல. விசுவாசம் திட்டவட்டமானது. உண்மையில்லாத எதையும் விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கவில்லை. விசுவாசம் ஒரு பாறையின் மேலே, உறுதியான அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிறதா இருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவே அந்த அஸ்திபாரம். எனவே இது ஆகாய வெளியிலே குதிப்பதல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தினாலேயே வாழ வேண்டிய நேரத்திலே உங்களுடைய சொந்த முயற்சிகளினாலோ எண்ணிக்கைகளினாலோ நீங்கள் வாழ முடியாது. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திருச்சபைகளும் கர்த்தரை விசுவாசிக்க கற்றுக்கொள்ளவில்லை. இதன் விளைவாக ஆவிக்குரிய வெற்றிகளை குறித்து மக்கள் பேசுகிறதில்லை. வங்கியில எவ்வளவு சொத்து இருக்கிறது, எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், வேறு சபைகளிலிருந்து எத்தனை பேர் வந்தார்கள் என்ற கணக்கெடுப்பு தான் நடக்கிறது. இந்த எண்ணிக்கைகள் எல்லாம் சிறந்ததாக தெரியும் பொழுது நாம் பெரிய வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொள்கிறோம். உண்மையில் ஒரு திருச்சபைக்கு நிகழக்கூடிய மிக கேடான காரியம் இதுதான். இந்த குறிப்பிட்ட காலத்திலே மக்களை எண்ணியது இங்கே தாவீதின் பாவம். ஏன் அப்படி? இப்பொழுது தாவீது வயது சென்றவராயிருக்கிறார். தாவீதுக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரம் இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நின்றவர்களை மேற்கொள்ள முடியும் என்று அவருக்கு தெரியும். இப்பொழுது அவர் மக்களை எண்ண வேண்டியதில்லை. திருச்சபையிலேயும் வெளிப்பிரகாரமாக தெரிகிற எண்ணிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆவிக்குரிய வெற்றிகளை எண்ணி ஆண்டவரை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் யார் யாருக்கு எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைகளிலெல்லாம் வெற்றி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்து அறிவித்து அதற்காக நாம் ஆண்டவரை துதிப்பது சிறந்த காரியம். 2 சாமுவேல் 24:10-13 பாருங்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியினமாய் செய்தேன் என்றான். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் எனும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதினிடத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். இங்கே நான் பார்ப்பது போல கர்த்தர் தாவீது தண்டனையை தெரிந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இங்கே தாவீது கர்த்தருக்கு கொடுக்கும் பதில் குறிப்பிடத்தக்க ஒன்று. எப்படி கர்த்தரை நம்புவது என்பதை அறிந்த ஒரு மனிதர் அவர் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், மீண்டும் கூற விரும்புகிறேன். தாவீது தோல்வி கண்டார், அது உண்மைதான். அவர் பாவம் செய்தார். தோல்வி கண்ட விசுவாசத்தின் அடியிலே ஒரு காலம் ஒழியாத விசுவாசமும் இருந்தது. அடிப்படையாக தாவீது கர்த்தரை நம்பும் ஒருவர். இவருடைய பதில் அதை வெளிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, இதை சொல்லும்போது சிலருடைய வாழ்க்கையிலே நானும் அப்படித்தான், என்னுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது என்ற எண்ணம் உண்டாகலாம். பாருங்கள், 2 சாமுவேல் 24:14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். 3 தண்டனைகளை கொடுத்து தெரிந்தெடுக்கும்படியாக கர்த்தர் சொன்னார். ஆனால் தாவீது அந்த தெரிந்தெடுப்பை செய்யவில்லை. அதற்கு பதிலாக நான் மனிதர்களுடைய கரங்களிலே விழ விரும்பவில்லை என்பதை சொல்லுகிறார். அவர் தேவனை நம்பின ஒருவராய் இருந்தபடியினாலே தேவனுடைய கரத்திலேயே விழ ஆயத்தமாயிருந்தார். இதை தாவீது செய்யும் பொழுது இது எத்தனை அருமையானதாயிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். ஜனங்களில் 70,000 பேர் மரித்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை தண்டிக்கும் பொழுது ஆண்டவருக்கே பூரணமாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யார் யாரை கர்த்தர் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிட்சிக்கிறார். அவருடைய சிட்சையிலே ஒரு அன்பு உண்டு, ஒரு இரக்கம் உண்டு, ஒரு ஆறுதல் உண்டு. பிரியமானவர்களே, அதிலே ஆசீர்வாதமும் உண்டு. அவர் ஒருவரே கண்ணீரை துடைக்க முடியும். நொறுங்கி போன இருதயங்களை அவர் ஒருவரே திரும்ப கட்ட முடியும். இருதயத்தில் உண்டான புண்ணை அவர் ஒருவரே குணமாக்க முடியும். விபத்துகளிலே அகப்படும் பொழுது வைத்தியர்கள் தையல்களை போடலாம். ஆனால் பயங்கரமான மனநிலைமையிலே ஏற்பட்ட விபத்துகளை கர்த்தர் ஒருவரே சரி செய்ய முடியும். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் எவ்வளவு தேவையான ஒருவராயிருக்கிறார் இல்லையா? 2 சாமுவேல் 24:18 பாருங்கள். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். இந்த அர்வனா ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஒரு எபூசியன். வசனங்கள் 19-21 வாசிக்கிறேன். காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். அர்வனா ஏறிட்டு பார்த்து ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். கவனித்தீர்களா? கர்த்தருடைய தண்டனை கடந்து வந்தபொழுதும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து கருத்துள்ளவராய் தாவீது இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் தண்டனையின் காலங்கள் வழியாக நம்மை கடந்து வர பண்ணும் பொழுதும் அவரை ஆராதிப்பதை குறித்தும் அவரை தொழுது சேவிப்பதை குறித்தும் கருத்தற்றவர்களாய் இருந்துவிடக்கூடாது. இன்று பலர் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தண்டிக்கும் பொழுதும் முறுமுறுத்து கர்த்தருடைய நிறைவான பூரணமான சந்தோஷத்தை இழந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் தனக்கு அந்த களம் வேண்டும் என்பதை அவர் விவரிக்கிறார். பாருங்கள், வசனங்கள் 22-24 வாசிக்கிறேன். அருவனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக, இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா அருவனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். இங்கே தாவீது செய்த காரியம் ஒரு அருமையான ஒன்று. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திலே பணத்தை குறித்து பேசக்கூடாது என்று சிலர் சொல்வார்கள். சில இடங்களிலே மிக அதிகமாக அதை குறித்து பேசப்படுகிறது. ஆனால் தாவீது இங்கே என்ன செய்கிறார் பார்த்தீர்களா? இந்த அருவனா தாவீதுக்கு தனது களத்தை இலவசமாக கொடுக்க விரும்பினார். ஆனால் தாவீது அவனை பார்த்து, நான் இலவசமாக பெற்றுக் கொள்ளக்கூடாது, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்காக அதை உன் கையிலே நான் விலைக்கிரயமாய்தான் வாங்குவேன் என்று சொல்லி அந்த களத்திற்கான விலையை கொடுத்தான். இன்றைக்கும் அநேகர் தாங்கள் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ளவர்களாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் பொழுது இலவசமாக நாம் பெற்று கொடுக்கக்கூடாது. தாவீது கொடுத்தது போல நாமும் நமக்குரியதிலிருந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி உங்களிலே பலர் நீங்கள் செய்கிறீர்கள், கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரிடத்திலிருந்து எத்தனையோ காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நன்றி உணர்வோடு அவருக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். மனமோந்து தியாகத்தோடு அவருக்கு கொடுக்கிறோம். ஜபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே தவறு செய்தாலும் தாவீது மேலே நீர் கிருபியாயிருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக பலி செலுத்துவதற்கு இலவசமாக யாரிடத்திலாவது வாங்கி கொடுக்கலாம் என்ற எண்ணம் இல்லாமல் அதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த ஆயத்தமாயிருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வரும்பொழுது இலவசமாய் காரியங்களை பெற்றுக் கொள்கிறவர்களாக அல்ல, உமக்கு கொடுக்க வேண்டியதை நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களிலிருந்து சந்தோஷமாய் கொடுக்க கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த 2 சாமுவேலின் புத்தகத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்டு குறிப்பிடுத்த ஒவ்வொரு அருமையான சகோதரனையும் சகோதரியையும் நீர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொண்டு புதிய தீர்மானங்களை எடுத்து கீழ்ப்படிய துவங்கிவிட்ட உன்னுடைய அருமையான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. எடுத்த தீர்மானங்களிலே இறுதி வரை தொடர்ந்து நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இன்னமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டும் கீழ்ப்படிவதிலே உறுதியான மனதோடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து தொடர்ந்து பேசும். உமக்கு சாட்சிகளாக நித்தியம் வரைக்கும் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ நீரே அவர்களை நிலைநிறுத்தும். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:6. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். சங்கீதம் 68:6.